I want to turn to Philippians chapter 2.
Philippians 2வது அதிகாரத்திற்கு வேகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள்.
Here we read of a time when Paul was thinking of sending one of his co-workers to visit the church in Philippi.
பிலிப்பில் இருக்கக்கூடிய சபைக்கு விசிட் பண்ணும்படியாய் சென்று சந்திக்கும்படியாய் தன்னுடைய உடன் வேலைக்காரர் ஒருவரை அனுப்பும்படியாய் அப்போஸ்தலன் பவுல் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்.
And Paul had a number of co-workers.
அப்போஸ்தலன் பவுலுக்கு அநேக இணை ஊழியக்காரர்கள் இருந்தார்கள்.
And he was thinking in his mind, out of all these co-workers, whom shall I send?
எப்பொழுதுமே யாரை நான் அனுப்ப வேண்டும் என்கிறது குறித்து அவர் தீர்மானம் பண்ணுவார்.
And when he looked around at all his co-workers, he said to himself, there is only one man who is fit.
தன்னுடைய எல்லா இணை ஊழியக்காரர்களையும் அவர் குறித்து சிந்தித்து பார்த்த பொழுது அனுப்புவதற்கு ஏற்ற ஒரு நபர் ஒரே ஒருவர் இருக்கிறார் என்று தீர்மானம் பண்ணினார்.
That was Timothy.
அது தீமோத்தேயு வாய் இருக்கிறார்.
We read that in Philippians 2 verse 19 to 23.
பிலிப்பியர் 2 அதிகாரம் 19 வசனத்திலிருந்து 23 வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். அன்றியும் நானும் உங்களின் செய்திகளை அறிந்து மன தேறுதல் அடையும் படிக்கு சீக்கிரமாய் தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பலாம் என்று கர்த்தராகிய இயேசுவுக்குள் நம்பிக்கையாயிருக்கிறேன். அது என்னவென்றால், உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னை போல மனதுள்ளவன் அவனையன்றி வேறொருவனும் என்னிடத்தில் இல்லை. மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குரியவர்களை தேடாமல் தங்களுக்குரியவர்களையே தேடுகிறார்கள். தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல அவன் என்னுடனே கூட சுவிசேஷத்தின் நிமித்தம் ஊழியம் செய்தான் என்று அவனுடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கிறீர்கள். ஆகையால் என் காரியங்கள் என்னப்படி நடக்கும் என்று நான் அறிந்தவுடனே அவனை அனுப்பலாம் என்று நினைத்திருக்கிறேன்.
So why did Paul select Timothy from all his co-workers to send to Philippi?
பிலிப்புக்கு அனுப்பும்படியாய் தன்னோடு கூட இருந்த எல்லா இணை ஊழியக்காரர்களிலும் தீமோத்தேயுவை அனுப்பும்படியாய் அப்போஸ்தலன் பவுல் ஏன் தீர்மானம் செய்தார்?
Was it because Timothy had the gift of healing the other people didn't have?
மற்றவர்களிடத்தில் இல்லாத சுகமாக்குகிற வரம் தீமோத்தேயுவிடத்தில் இருந்தது என்கிறதுனால?
Or because he had more knowledge or he was a better preacher?
இல்லாவிட்டால் அவர் நல்ல ஒரு பிரசங்கியார், இல்லாவிட்டால் அதிகமான அறிவு அவனுக்கு இருக்கிறது என்கிறதுனால?
Or he was a better administrator, organizer?
இல்ல, எல்லாரை காட்டிலும் அவன் காரியங்களை சரியாய் நிர்வகிக்கக்கூடிய திறமை பெற்றவன் என்பதனாலா?
He could sing better.
மற்றவர்களை காற்றில் நன்றபடியாய் பாட முடியும் என்பதால?
None of these reasons.
ஆனால் இந்த எந்த ஒரு காரியமும் அல்ல.
Today, when people select someone, they look for all these qualities.
சில நேரத்தில் சில பேரை ஜனங்கள் தேர்ந்தெடுக்கிற பொழுது இப்படிப்பட்ட திறமைகள் உடையவர்களை தேர்ந்தெடுப்பார்கள்.
Is he smart?
அவர் நல்லா இருக்கிறாரா?
Does he good knowledge?
அவருக்கு நல்ல அறிவு இருக்கிறதா?
Does he preach well?
அவர் நல்லபடியாய் பிரசங்கம் பண்ணுவாரா?
Can he lead the singing well?
நல்லபடியாய் பாடல்களை நடத்த திறனுடையவரா?
Paul was not interested in any of these things.
ஆனால் அப்போஸ்தலன் பவுல் இந்த எந்த ஒரு காரியத்திலும் அவர் குறிப்பாய் காணவில்லை, இதிலே அக்கறை செலுத்தவில்லை.
He looked for two qualities.
ரெண்டே ரெண்டு குணாதிசயத்திலே அவர் தன்னுடைய கவனத்தை செலுத்தினார்.
Listen to them.
கவனமாய் கேளுங்கள்.
First of all,
முதலாவது
verse 21
21வது வசனம்.
He said all the others are seeking their own interests and not those of Christ Jesus.
மற்ற எல்லோரும் தங்களுக்கு உரியவைகளை தேடுகிறார்கள், கிறிஸ்துவுக்கு உரியவைகளை தேடுகிறது கிடையாது.
Timothy is different.
ஆனால் தீமோத்தேயு வித்தியாசமானவர்.
He is not seeking his own interest.
தீமோத்தேயு தனக்கு சொந்தமான காரியங்களை தேடாமல்
the interests of Christ.
அது கிறிஸ்துவுக்கு சொந்தமான காரியங்களை
தேடும். Second qualification.
இரண்டாவது
verse 20 I have nobody else like him who will genuinely be concerned for your welfare.
20வது வசனத்திலே பார்க்கிறோம், உங்களுடைய காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதுக்கு என்னைப் போல மனதுள்ளவர் ஒருவரும் கிடையாது.
Two qualities Timothy has.
தீமோத்தேயுவிடத்தில் இருந்த இரண்டு நல்ல குணாதிசயங்கள்
which the others did not have.
மற்றவர்களிடத்தில் இல்லாத குணாதிசயம்.
One,
முதலாவது,
he sought the interests of Christ and not his own.
தன்னுடைய சொந்த காரியங்களை அவன் தேடாதபடிக்கு கிறிஸ்துவுக்குரிய காரியங்களை அவன் தேடினான். இரண்டாவதாக,
he was genuinely concerned about the welfare of all the believers.
அவன் மன உத்தமமாய் உண்மையாய் மற்றவருடைய காரியங்களை அதிகமாய் விசாரிக்கிறவனாய் இருந்தார்.
So there we learn what are the two most important qualifications for a true servant of God.
உண்மையான தேவனுடைய ஊழியக்காரனத்தில் காணப்பட வேண்டிய ரெண்டு முக்கியமான காரியங்கள் என்ன?
Now to get onto Paul's team of co-workers was a great honor.
அப்போஸ்தலனாய பவுலுடைய இணை ஊழியக்காரர்களுடைய ஊழியக்காரர்களுக்கு மத்தியில் இருக்கிறது மிகவும் நல்ல ஒரு காரியம்.
You remember once John Mark joined his team but Paul rejected him saying he is not good enough.
இந்த அப்போஸ்தலனாய டீம் பவுலுடைய குழுவிலே மார்க்கும் அவனிடத்தில் சேர்ந்தான். ஆனால் அப்போஸ்தலனாய பவுல் அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை.
I would have felt that If Paul had selected me to be in his team, that would be a tremendous honor to me.
தன்னோடு கூட இருக்கும்படியாக அப்போஸ்தலன் பவுல் என்னை தேர்ந்தெடுத்திருப்பார் என்றால் நான் அதை மிகவும் கனமான ஒரு காரியமாய்
நினைத்தேன். Just think if you were on Paul's team.
அவருடைய குழுவில் நீங்கள் இருப்பீர்கள் எப்படி இருக்கும்?
It's a tremendous honor. He didn't take everybody.
எல்லாரையும் எடுத்துக்கொள்ளவில்லை. அவனோடு கூட இருக்கிறதுங்கிறது மிகவும் ஒரு பெரிதான ஒரு சுவாசமாக இருக்கிறது.
Paul's team was already a first class team.
ஏற்கனவே அப்போஸ்தலன் பவுலுக்கு நல்ல ஒரு குழு இருக்கிறது.
They were all born again.
அவர்கள் மறுபடியும்
baptized in the Holy Spirit.
பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு
they all knew the word of God.
தேவனுடைய வார்த்தை
சரியாக was all correct.
அவர்களுடைய உபதேசங்கள் சரியானதாக இருந்தது.
But still,
ஆனாலும் கூட
among those 10 people,
அவனிடத்தில் இருந்த எல்லா ஜனங்களிலும்
only one was really of the same spirit as Paul.
ஆனால் ஒரே ஒருத்தன் தான் அப்போஸ்தலனாகிய பவுலிடத்தில் இருந்த அதே ஆவி காணப்பட்டது.
See, he says in verse 20, I don't have anybody else of the same spirit as me.
விரோதாவது வசனத்திலே வாசிக்கிறோம், என்னை போல மனதுள்ளவன் அவனை என்று வேறொருவனும் என்னிடத்தில் இல்லை.
What about the other people?
ஆனால் மற்றவர்களை குறிக்கிறது.
Born again, baptized in the Holy Spirit, good preachers, everything.
அவர்கள் மறுபடியும் பிறந்தவர்கள், பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற்று நன்றாக பிரசங்கிக்கிறவர்கள்,
good organizers, maybe healing the sick, everything.
சுகவீனமானவர்களை சுகப்படுத்துவது, நல்லபடியாக காரியங்களை திறமையாய் செய்கிற காரியங்கள் காணப்பட்டதவர்கள்.
The spirit was not the same.
ஆனால் அவர்களிடத்தில் இருந்த ஆவி பவுலினுடைய ஆவியாய் இல்லை.
You know, we can do many good things and yet our spirit may not be pure.
நம்மளுடைய நாம் பல நல்ல காரியங்களை செய்யலாம், செய்த போதிலும் நம்மளுடைய ஆவி சுத்தமானதாக இல்லாமல் போக முடியும்.
The Bible speaks about cleansing not only the filthiness of the flesh but also filthiness of the spirit.
மாம்சத்தில் இருக்கிற கறையை மட்டும் கழுவுகிறது அல்ல, ஆவியில் காணப்படும் அழுக்குகளையும் நாம் கழுவ வேண்டும்.
That's what it says in 2 Corinthians 7:1.
அதுதான் 2 Corinthians 7:1 நாம் வாசிக்கிறோம்.
Let us cleanse ourselves from all filthiness of the flesh and of the spirit.
நம்மளுடைய மாம்சத்தில் காணப்படும் அழுக்கை மட்டுமல்ல, நம்மளுடைய ஆவியில் காணப்படும் எல்லா அழுக்குகளையும் நாம் கழுவுவோம் என்று
சொல்லப்படுகிறது.
நாம் கண்களினாலே இச்சையோடு கூட பார்க்கிறது என்கிறது மாம்சத்தில் காணப்படுகிறது.
Running after money, that is the filthiness of the flesh.
பணத்துக்கு பின்பதாய் ஓடுவது என்கிறது மாம்சத்தில் காணப்படும் ஒரு அழுக்கு.
Fighting and quarreling and jealousy, this is all filthiness of the flesh.
பொறாமைப்படுவது, சண்டை போடுவது எல்லாம் மாம்சத்தில் காணப்படுகிற அழுக்கு.
We have cleansed ourselves from all that.
இந்த எல்லா காரியங்களிலும் நம்மை பரிசுத்தப்படுத்தி கழுவின பிறகு
there is still this filthiness of the spirit.
ஆனால் இன்னும் ஆவியிலே அழுக்கும் கறைகளும் காணப்படுகிறது.
What is that?
அது என்ன?
Where I am seeking my own.
நான் என்னுடைய சொந்த காரியங்களை தேடிக் கொண்டிருக்கிறேனா?
I can preach.
நான் பிரசங்கம் பண்ண முடியும்.
But I may preach in order to make a name for myself.
எனக்கென்று ஒரு பெயரை உண்டாக்கும்படியாக நான் ஒருவேளை பிரசங்கம் பண்ணலாம்.
Maybe I can preach to show that I'm a better preacher than you.
நான் உங்களை காட்டிலும் உன்னை காட்டிலும் நல்ல ஒரு பிரசங்கியார் என்பதை காட்டும்படியாக நான் பிரசங்கிக்கலாம்.
Even praying.
ஜெபிக்கிறது பொழுது கூட.
You know, I remember the times when I prayed in public.
நான் முதன்முறையாக நான் பொதுவாக எல்லாருக்கும் முன்பதாக நான் ஜெபித்த ஒரு காரியத்தை நான்
நினைத்து பார்த்தேன். And think about it.
நான் வீட்டுக்கு போன பிறகு அதை குறித்து சிந்திப்பேன்.
I say, why did I pray like that?
ஏன் நான் இப்படியாக ஜெபம் பண்ணினேன் என்று.
So many things I said in my prayer, I was not praying to God, I was just praying to impress all the people who were in the hall.
என்னுடைய ஜெபத்திலே நான் சொன்ன பல காரியங்கள் நான் தேவனிடத்திலே ஜெபிக்கவில்லை, அந்த இடத்திலே கூடியிருந்த மற்ற மக்களை கவரும்படியாக நான் அதை சேர்த்திருந்தேன்.
And if somebody said amen or hallelujah to my prayer, then I'll get more excited and say something more.
நான் பண்ணுகிற ஜெபத்தின் போது யாராவது என்னுடைய ஜெபத்துக்கு ஆமோதித்து அவர்கள் ஆமேன் என்று சொல்லுகிற பொழுது இன்னும் எனக்கு அதிகமான வார்த்தைகளை நான் சேர்த்து ஜெபிக்கிறேன்.
And if somebody did not say amen or hallelujah, then I would try to say something to make them say amen and hallelujah.
யாருமே என்னுடைய ஜெபம் பண்ணும்பொழுது யாருமே ஆமேன் என்று சொல்லவில்லை என்றால் அவர்கள் ஆமேன் சொல்லும்படியாக நான் சில காரியங்களை கூட்டி பேசுகிறேன்.
I'm sure you have also been like that because your flesh is the same as mine.
நீங்களும் என்னைப் போலதான் இருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் உங்களுடைய மாம்சம் என்னுடைய மாம்சம் ஒரே மாம்சம்.
See, I know all the secrets of your heart because I know what is in my heart.
நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய ரகசியங்கள் எல்லாம் என்னால் தெரியும். ஏனென்றால் என்னுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய ரகசியம் என்னது என்று நான் அறிந்திருக்கிறேன்.
I don't have to be a prophet. I just know what is in my heart.
அதை சொல்வதற்கு நான் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்க வேண்டும் என்கிறது அல்ல. நம்ம எல்லாம் ஒரே இடத்திலே தான் காணப்படுகிறோம்.
And I said, Lord, I don't want to pray like this.
நான் ஆண்டவரிடத்தில் சொன்னேன், ஆண்டவரே நான் இப்படியாய் ஜெபிக்க விரும்பவில்லை.
I am like the Pharisees praying to impress people.
ஆண்டவரே ஜனங்களை கவரும்படியாக பரிசேயர்கள் ஜெபித்த வண்ணமாய் நான் ஜெபிக்கிறேன்.
The praying is good.
ஜெபிப்பது நல்லதுதான்.
But it's to please people.
ஆனால் அது ஜனங்களை
பிரியப்படுத்த முடியாது.
We can do so much of our work.
நாம் அநேக
இம்ப்ரெஸ் பீப்புள்,
ஜனங்களை கவரும்படியாக அவர்களை இம்ப்ரெஸ் பண்ண முடியாது. நாம் அநேக ஊழியங்களை நாம் செய்ய முடியும்.
ஃபார் எக்ஸாம்பிள், யூ கோ டு சம் பிளேஸ் டு ஒர்க் ஃபார் தி லார்ட்.
நீங்கள் தேவனுக்கென்று ஊழியம் செய்ய முடியாத ஒரு இடத்திற்கு போகிறீர்கள்.
அண்ட் யூ ப்ரீச் தி ஹை ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் தி வேர்ட் ஆஃப் காட்.
தேவனுடைய வார்த்தையிலிருந்து நல்ல ஒரு மேலான ஒரு சத்தியத்தை அவர்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறீர்கள்.
Maybe two people get converted.
ஒருவேளை ரெண்டே ரெண்டு பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம்.
And even after one year, only two people.
ஒரு வருஷம் கழித்து ரெண்டு பேர் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்.
What do you do then?
நீங்கள் என்ன செய்வீர்கள்?
You see, this is not a very impressive prayer letter that I can send if I say only two people were converted.
ரெண்டு பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிறதை நான் பெருசா எழுதி யாருக்கும் ஜெபம் விண்ணப்பம் அனுப்புகிற அளவுக்கு அது பெரிதானது ஒன்றுமல்ல.
சோ ஹவு ஷல் ஐ இன்க்ரீஸ் தி நம்பர்?
நான் எப்படி இந்த ரட்சிக்கப்படுகிற எண்ணிக்கையை நான் அதிகரிக்க முடியும்?
வெரி ஈஸி,
ரொம்ப நான் எளிதாக செய்ய முடியும்.
ஜஸ்ட் லோவர் தி ஸ்டாண்டர்ட்,
அதாவது அந்த ஸ்டாண்டர்டை கொஞ்சம் குறைத்துக் கொள்வது.
தென் மோர் பீப்புள் வில் கம்.
நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் குறைக்கிற பொழுது அநேக ஜனங்கள் நம்மிடத்தில்
வருவாங்க. Like in a school, if you keep a high standard, so many people may not pass, but if you lower the standard, everybody will pass.
ஒரு பள்ளிக்கூடத்தை ஆரம்பிக்கிற பொழுது அதுக்குரிய நிபந்தனைகள், அதனுடைய ஸ்டாண்டர்டை நாம் ஹையா வைக்கிற பொழுது அநேகர் வரமாட்டார்கள். ஆனால் அதனுடைய ஸ்டாண்டர்டை
they will not pass.
அநேகர் பாஸ் பண்ண மாட்டார்கள். ஆனால் ஸ்டாண்டர்ட் அடிக்க வேண்டிய மார்க் நம்ம குறைக்கிற பொழுது அநேகர்.
Now, I have often thought about Noah.
நோவாவை குறித்து
the Bible says Noah was a preacher of righteousness.
வேதம் சொல்லுகிறது நோவா பிரசங்கித்தான் என்று சொல்கிறது. நீதியை பிரசங்கித்தவன்.
You know how many years he preached?
எத்தனை வருஷங்கள் பிரசங்கித்தான் உங்களுக்கு தெரியுமா?
120 years.
120 வருடங்கள் அவன் பிரசங்கித்தான்.
You know how many converts he got?
எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டார்கள்?
Only his family members.
அவனுடைய குடும்பம் மட்டும்தான்.
Now supposing he wanted more people, what should he do?
அவன் நிறைய ஜனங்களை ரட்சிப்பில் நடத்த வேண்டும் என்று நினைத்திருந்தால் அவன் என்ன செய்திருக்க வேண்டும்?
Don't preach righteousness.
நீதியை குறித்து பிரசங்கம் பண்ணக்கூடாது.
There's one fellow who's a bit of a drunkard. Okay, it doesn't matter. Sometimes that happens. You also come and join our church.
ஒருவேளை குடிக்கிற ஒரு மனுஷனா இருந்தால் பரவாயில்ல, குடிக்கிறது ஒன்று அவ்வளவு பிரச்சனைக்குரிய காரியம் அல்ல. நீ என்னுடைய சபையோடு கூட சேர்ந்து கொள்.
And lower the standard that certain things are not so important.
Standard ai kurikkira poludhu indha kaaryangal la mukkiyam illai endru karuthi standard ai kurikkira poludhu,
you know, if you lower the standards you can get any number of people.
Standard ai kurikkira poludhu aneka tarathai kurikkira poludhu aneka janangal
varuvaanga. What are you seeking?
Anal neengal ennathai thedugireergal?
Something for yourself.
Ungalukkendru edho oru kaaryathai neengal thedugireergal.
Now I am not saying that we should not have many people in the first century. Thousands of people came and became disciples.
அநேக ஜனங்கள் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது என்று நான் சொல்லவில்லை. முதலாவது நூற்றாண்டிலே ஆயிரக்கணக்கான ஜனங்கள் சபையை தேடி வந்தார்கள்.
All I'm saying is don't lower the standard.
நான் சொல்லுகிறதெல்லாம் தரத்தை ஒரு காலம் குறைத்து விடாது.
And just because you see somebody else's ministry blessed with numbers, don't get into competition with him.
ஒருவருடைய ஊழியத்திலே எண்ணிக்கையில் அவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்கிறதுனாலே அவரோடு கூட நாம் போட்டி போட ஆரம்பிக்க கூடாது.
Oh, he is getting results. I must also show results in my area.
அவர்களிடத்தில் நல்ல ஒரு விளைச்சல் பலன் கிடைக்கிறது, அதனால நானும் இந்த பலனை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று முயற்சி பண்ணக்கூடாது.
Otherwise I might lose my job.
இல்லாவிட்டால் என்னுடைய ஊழியத்திலே என்னுடைய வேலை போய்விடும் என்று நான் நினைக்கக்கூடாது.
What are you seeking?
அப்படி செய்வீர்களா? நீங்கள் என்னத்தை தேடுகிறீர்கள்?
Are you seeking the interests of Christ?
கிறிஸ்துவுக்குரிய காரியங்களை தேடுகிறீர்களா, உங்களுடைய காரியங்களையா?
See, I find a difference in the healing ministry today compared to the healing ministry of Jesus.
இயேசு கிறிஸ்து சுகமாக்குகிற அந்த ஊழியத்திற்கும் இன்றைக்கு செய்யப்படுகிற சுகமாக்கும் ஊழியத்தையும் நான் கம்பேர் பண்ணி பார்க்கிறேன்.
I find today when people are healed, they are brought up and demonstrated, see what I have done, I have healed this man.
அந்த கூட்டங்கள் நடக்கிற பொழுது சில சுகமாக்கப்படுகிற பொழுது அந்த மனிதனை மேடைக்கு கொண்டு வந்து அந்த மனிதன் மூலமாக இதோ இந்த மனிதனை நான் சுகப்படுத்தி இருக்கிறேன், நான் இதை செய்திருக்கிறேன் என்று சில பேர் சொல்கிறார்கள்.
Very often the desire is for the honor of the preacher. See, I have this gift, I want you all to know that.
பல நேரங்களிலே என்னவாக இருக்கிறதால் விருப்பம் எதுவாக இருக்கிறதா என்றால் இந்த பிரசங்கியாரை மேன்மைப்படுத்துவதுதான் நோக்கமாக
காணப்படுகிறது.
என்னிடத்திலே சுகமாக்குகிற வரம் இருக்கிறது என்கிறதை இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ளட்டும் என்பதற்காக.
ஆனால்
இயேசு ஒரு மனுஷனை சுகப்படுத்தின பொழுது
he never did it to prove to other people that I have the gift of healing.
என்னிடத்திலே சுகமாக்குகிற வரம் இருக்கிறது என்கிறதை நிரூபிக்கும்படியா இயேசு கிறிஸ்து எந்த ஒரு காரியத்தையும் செய்யவில்லை.
Because he felt compassion for that poor suffering sick
அந்த ஏழ்மையான அவன் வேதனையில் இருக்கக்கூடிய அந்த மனிதனை குறித்தான ஒரு மனபானம் அவரிடத்தில் இருந்ததுனாலே மனதுருக்கத்தின் நிமித்தமாய் அவனை சுகப்படுத்தினார்.
I remember once in a meeting one young man came to me.
ஒரு கூட்டத்திற்கு எனக்கு ஞாபகம் இருக்கிறது, ஒரு வாலிபன் வந்திருந்தார்.
And said, brother, he said, God is burdening me to seek him for the gift of healing.
ஆண்டவர் என்னிடத்தை என்னை ஏவுகிறார் சுகமாக்குகிற வரத்தை பெற்றுக் கொள்ளும்படியா என்று சொன்னார்.
I said, yeah, there are a lot of dangers along that line. I want to warn you.
நான் சொன்னேன், உன்னை எச்சரிக்க விரும்புகிறேன், அதோடு கூட சில சில ஆபத்துகளும் அதில் அடங்கியிருக்கிறது.
First of all, I would ask you to pray that God will give you the gift of compassion.
நான் உங்களிடத்தில்
சொன்னேன், sick people to start with.
நான் உடத்தில் சொன்னேன், நீ முதலாவதாக வரத்தை பெற்றுக் கொள்வதற்கு முன்பதாக சுகவீனமா இருக்கிறவர்களை குறித்தான ஒரு மனபாரத்தை தேவன் உனக்கு மனதிருக்கத்தை கொடுக்கும்படியா
ஆண்டவர். Otherwise, you will destroy
yourself. There is
so much of ministry today in many fields which is seeking one's own.
அதாவது இன்றைக்கு ஊழியத்திலே தங்களுடைய சொந்த காரியங்களை தேடுகிறவர்கள் பலர் இருக்கிறார்கள்.
You see some great preacher having a ministry and you want to have a ministry like that.
ஒரு பெரிய ஒரு பிரசங்க நல்ல ஒரு ஊழியத்தோடு கூட இருக்கிறார் என்றால் அந்த ஊழியத்தை நானும் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம்.
But God may not want to give you a ministry like that. That may be only for that person.
ஒருவேளை அப்படிப்பட்ட பெரியான ஊழியம் அந்த மனுஷனுடைய ஊழியமாக இருக்கலாம், அது உங்களுடைய ஊழியமாக இல்லாமல் இருக்கலாம்.
We can seek it for our own honor.
நம்முடைய சொந்த கணத்திற்காக கௌரவத்திற்காக நாம் அதை தேடிக்கொண்டிருப்போம்.
Have you read this verse in Exodus?
யாத்ராமம் புத்தகத்திலே
and chapter 28
28வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம்.
If you have read the Old Testament, you know that Aaron was the high priest and he is a picture of Jesus Christ.
பழைய ஏற்பாட்டிலே வாசிக்கிற பொழுது ஆரோன் பிரதான ஆசாரியனாக இருக்கிறான், இயேசு கிறிஸ்துக்கு முன்னடையலமாய் ஒரு மாதிரியாக காணப்படுகிறான்.
And we read about Aaron that he had to have a plate on his forehead, verse 36, with the title on it, Holy unto the Lord.
36ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், 28:36 ஆரோனுடைய சிரசின் முன்பதாக நெற்றியிலே ஒரு பிளேட் ஒன்று இருந்தது.
And it is written there, holy unto the Lord.
அந்த பத்திரத்தில் எழுதப்பட்டிருந்த வார்த்தை கர்த்தருக்கு பரிசுத்தம்.
And why did he have to put it on the forehead?
ஏன் அதை அவன் தன்னுடைய நெற்றியில் அந்த பட்டயத்தை போட வேண்டியதாக இருந்தது?
Very interesting to read it.
பட்டத்தை போட வேண்டியதாக இருந்தது.
Why?
ஏன் அதை செய்ய வேண்டியதாக இருந்தது?
38
வாசிக்கிறோம்,
must be kept on Aaron's forehead because Aaron has to take away the iniquity of the holy things.
இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் பரிசுத்த காணிக்கையாக படைக்கும் பரிசுத்தமானவர்களின் தோஷத்தை ஆரோன் சுமக்கும்படி அது ஆரோனுடைய நெற்றியின் மேல் இருப்பதாக.
Have you read that expression? The sin in the holy things.
அதாவது பரிசுத்தமான காரியத்தில் இருக்கக்கூடிய பாவத்தை.
Now, sin in sinful things we can understand.
அதாவது அசுத்தமான காரியத்தில் பாவமான காரியத்தில் இருக்கக்கூடிய பாவத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியும்.
The sin in adultery, sin in theft, sin in telling lies.
அதாவது பொய் சொல்லுகிறதில் இருக்கக்கூடிய பாவம், உபச்சாரத்தில் இருக்கக்கூடிய பாவம், பொறாமையில் இருக்கக்கூடிய பாவம் நம்ம புரிந்து கொள்ள.
What is the sin of the holy things?
ஆனால் பரிசுத்தமான காரியத்தில் இருக்கக்கூடிய தோஷம் பாவம் என்ன?
Sin in preaching.
அதாவது பிரசங்கத்தில் இருக்கக்கூடிய பாவம்.
Sin in praying.
ஜபத்தில் இருக்கக்கூடிய பாவம்.
Sin in healing the sick.
வியாதியத்திலே சுகமாக்குறதிலே காணப்படக்கூடிய பாவம்.
Sin in taking collections.
மற்றவர்களிடத்திலிருந்து வசூலிக்கிறதில் இருக்கக்கூடிய பாவம்.
Sin in Christian work.
கிறிஸ்தவ ஊழியத்திலே காணப்படுகிற பாவம்.
In other words, the work looks very holy.
அந்த வேலையை வேலோட்டமாய் பார்க்கிற பொழுது பரிசுத்தமாய் காணப்படும்.
The preaching looks very holy, the praying looks holy, the healing looks holy.
சுகமாக்குகிறதிலும் ஜபிக்கிறதும் பிரசங்கம் பண்ணுகிறதும் பரிசுத்தமானதாய் காணப்படுகிறது.
But behind it, another sin.
ஆனால் அதற்கு பின்பதாக பாவம் அதில் அடங்கியிருக்கிறது.
If you don't get rid of that sin,
நீங்கள் அப்படிப்பட்ட அந்த பாவத்திலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்ளாவிட்டால்,
your holy work will not be acceptable to God.
அப்படி நீங்க விடுவித்துக் கொள்ளாவிட்டால் உங்களுடைய பரிசுத்தமான ஊழியம் தேவனாலே
அங்கீகரிக்கப்படாத
பிரசங்கங்களும் ஜபங்களும் ஊழியங்களும் இன்றைக்கு இந்த உலகத்திலே காணப்படுகிறது. இந்த உலகத்திலே காணப்படுகிற மிக மோசமான ஒரு வியாதி வந்திருக்கிறது, எய்ட்ஸ் என்ற ஒரு வியாதி.
There is no cure for it.
அந்த வியாதிக்கு ஒரு விமோசனமும் கிடையாது.
It is worse than leprosy. It is a sexual disease. It is worse than leprosy.
அதாவது குஷ்டரோகத்தை காட்டிலும் மோசமான ஒரு வியாதி.
It is a sexual disease.
அது ஒரு பாலுணர்வு வியாதியாக இருக்கிறது.
You all heard of it.
நீங்கள் எல்லோரும் அதை அறிந்திருக்கிறீர்கள்.
It's very easy for one person to give it to another person.
ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு அந்த வியாதியை பரப்புவது என்பது மிகவும் எளிதான ஒரு காரியம்.
Now supposing a person who has AIDS.
இப்படியாக கற்பனை பண்ணிக்கிறது, ஒரு மனிதனுக்கு அந்த எய்ட்ஸ் என்கிற வியாதி இருக்கிறது.
He picks up a very beautiful apple from the table.
அவன் மேஜையிலிருந்து நல்ல ஒரு அழகான ஆப்பிளை எடுத்து,
and he gives it to you.
அதை எடுத்து உங்களுக்கு அவர் கொடுக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள்.
Will you eat it?
நீங்கள் அதை சாப்பிடுவீர்களா?
Supposing he bites it and then gives it to you.
For whatever kadiki konja saapittu vittu meedhi ungalidathile kodutha,
will you eat it?
Neenga adai saapiduvirgala?
Apple is a first class apple.
Andha palathai porutha mattukku adu migavum nerthiyana nalla ondru dhaan.
It's like a person full of leprosy giving you a beautiful apple.
Andha rendu karangalil mulumaiya kushtarogam irukkakoodiya oru manushan thanda karathile eduthu ungalku oru apple kodupadhukku samamaanadhu.
Will you eat it?
Adai neenga saapiduvirgala?
Apple is very good.
And the apple paarpadhukku nalladhu dhaan.
In that beautiful apple, because this man has touched it, there are all these germs.
And alahana apple inda manivan thottadhu nimithamai avanudaiyil irukkudiya ella kirimigalum and apple la otti irukkirathu.
And you say, no,
adan nimithamai naan adai pusikka maaten endru neengal solluvirgal.
Now do you know that many good apples we are offering to God are exactly like that?
நாம் பல நேரங்களிலே தேவனுக்கு நாம் கொடுக்கக்கூடிய பல ஆப்பிள் அதுவும் இதை போலதான் காணப்படுகிறது.
பிரீச்சிங்,
பிரசங்கம்,
தி சர்விங்,
நாம் தேவனுக்கு ஊழியம் செய்வது, ஜெபம் பண்ணுவது,
இட்ஸ் ஆல் குட்.
இதெல்லாம் நல்லதுதான்.
பட் இட்ஸ் இம்ப்யூர்.
ஆனால் அது அசுத்தமானதாய் காணப்படுகிறது.
சப்போசிங் ஐ சீட் தி இன்கம் டாக்ஸ் ஆஃப் மணி அண்ட் ஐ கிவ் தி மணி ஃபார் காட்ஸ் வொர்க்.
இன்கம் டாக்ஸ் ஆபீசர் அவர்களை நான் ஏமாற்றி விட்டு நான் தேவனுடைய ஊழியத்துக்கு நான் ஒரு பணத்தை கொடுக்கிறேன்.
The pastor may accept it, but will God accept it?
போதகர் ஒருவேளை அதை ஏற்றுக்கொள்வார், ஆனால் கர்த்தர் ஏற்றுக்கொள்வாரா?
Yes or no?
ஆமா இல்லையா?
Are you all sure?
உங்களா நிச்சயமா?
Let me ask you a very simple question.
சின்ன ஒரு எளிதான ஒரு கேள்வி உங்களிடத்தில் கேட்க விரும்புகிறேன்.
To whom should we give money first, to man or to God?
முதலாவது பணம் என்கிறது தேவனுக்கு கொடுக்கப்பட வேண்டியதா மனிதனுக்கு கொடுக்கப்பட வேண்டியதா?
Okay, let's see what Jesus said in Matthew 22.
மத்தேயு 22 ல இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி இருக்கிறார் என்கிறதை பார்ப்போம்.
Matthew 22, Jesus said.
மத்தேயு 22 ல இயேசு கிறிஸ்து சொல்றார்.
21.
21வது வசனம்.
Render to Caesar what is Caesar's and then to God what is God's.
ராயனுடையது என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள்.
So to whom should we give it first, to man or to God?
முதலாவது யாருக்கு செலுத்துவீர்கள், மனிதனுக்கா தேவனுக்கா?
In other words, if I have to give money to the income tax department, I should not give it to God. I must give it there. And then from what is left over, I can give to God.
நான் இப்படியாக சொல்ல விரும்புகிறேன், நான் என்ன அதாவது இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்க்கு நான் என்னத்தை கொடுக்க வேண்டுமோ அதை நான் கொடுத்து விட்டு மீதி இருக்கக்கூடிய காரியத்தில் இருந்து நான் தேவனுக்குரியதை
செய்வேன். I am like the leper giving this beautiful apple.
அப்படி இல்லாவிட்டால் நல்ல அழகான ஆப்பிளை தன்னுடைய கரத்திலே வைத்திருக்கிற இந்த குஷ்டரோகிக்கு சமமாய் நான் மாறிவிடுவேன்.
If I have cheated somebody, I cannot give that money to God.
நான் ஒருவரை ஏமாற்றி வஞ்சித்து விட்டு அந்த பணத்தை எடுத்து நான் ஆண்டவருக்கு செலுத்த முடியாது.
Give to Caesar first, clear that, then come and give me.
ஆண்டவர் சொன்னால் முதலாவது ராயனுக்கு கொடுத்து அதை நீங்கள் சீர் பண்ணிவிட்டு திரும்ப என்னிடத்தில் அதுக்கு.
Don't give me what you should give to Caesar. I don't want it.
ராயனுக்கு செலுத்த வேண்டியதை எடுத்து என்னிடத்தில் கொடுக்காதீர்கள், அது எனக்கு தேவை.
The same principle applies in any area.
இதே நீதிதான் நம்மளுடைய வாழ்க்கையுடைய ஒவ்வொரு பகுதியிலும் பொருந்த வேண்டியதாக.
Jesus said, when you come praying, offering something to God,
இயேசு சொன்னார், தேவனிடத்தில் வருகிற பொழுது எதையாவது ஒன்று செலுத்தும் முடியாய் வரும் பொழுது,
and there you remember that somebody has got something against you because you hurt him with some bad word you spoke.
யாரோ ஒருவர் குரோதமாய் நீங்கள் தீமையான வார்த்தைகளை பேசினதுமாய் அவர் புண்பட்டவராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் அந்த இடத்தில் நினைவு கூறுவீர்கள் என்றார்.
Maybe it is your wife with whom you had a fight.
ஒருவேளை நீங்கள் சண்டைப்பட்டது உங்களுடைய மனைவியாக இருக்கலாம்.
Can you pray to God when you have a fight with your wife?
நீங்கள் மனைவியோடு கூட சண்டை போட்டு விட்டு தேவனிடத்தில் ஜெபம் பண்ண முடியுமா?
Do you want to fast and pray and find out the answer?
நீங்கள் உபவாசம் பண்ணி ஜெபித்து அப்புறம் பதில் சொல்ல போறீங்களா?
Can you pray to God when you have a fight with your wife?
உங்களுடைய மனைவியோடு கூட சண்டை போட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையை நீங்கள் தேவனிடத்தில் ஜெபம் பண்ண முடியுமா?
Your prayer may be a beautiful prayer.
உங்களுடைய ஜெபம் ஒருவேளை மிகவும் நேர்த்தியானதாய் அழகானதாய் இருக்கலாம்.
You can pray for God's work in Madras and God's work in North India and God's work all over the place.
நீங்க தேவனுடைய வார்த்தை எடுத்து சென்று மெட்ராஸிலும் நார்த் இந்தியாவிலும் உலகம் முழுமையாக நீங்கள் பிரசங்கம் பண்ணலாம்.
But you are like a man speaking on the telephone, the other person has not even picked up the telephone.
அதாவது ஒரு நீங்க இங்க போன்ல பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் அந்த அடுத்த முனையில் இருக்கிற இன்னும் போனையே எடுக்கவே இல்லை. அப்படியா இருக்கும்?
I say before you speak on the telephone, make sure the other person has picked it up, then start speaking.
தொலைபேசியில் நீங்க பேசுவதற்கு முன்பதாக அந்த முனையில இருக்கிறவர் தொலைபேசியை எடுத்து விட்டார் என்கிறதை உறுதிப்படுத்திக் கொண்டு பேச ஆரம்பிங்கள்.
What I mean is, prayer is like speaking on a telephone. Make sure God has picked up the telephone before you start praying for Madras, North India, the whole world, everything else.
நான் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் ஜெபிப்பதற்கு முன்பதாக மறுமுனையில் இருக்கக்கூடிய தேவன் உங்களுடைய ஜெபத்தை கேட்க முடியாத டெலிபோனை எடுத்து விட்டான் என்பதை நிச்சயப்படுத்திக் கொண்டு அதற்கு பிறகு
மற்றவர்கள் ஆண்டவர்
இயேசு கிறிஸ்து சொன்னால், நீங்கள் யாரையாவது புண்படுத்தி இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய வார்த்தையினாலே முதலாவது நீங்கள் போய் அவரோடு கூட ஒப்புரவாகிவிட்டு வந்து திரும்ப நீங்கள் அந்த டெலிபோனை எடுத்துக்
கொள்ளுங்கள்.
ஒரு காலம் சொல்லாதீர்கள், ஆண்டவர் இந்த ஜெபத்தை செய்துவிட்டு அதற்கு பிறகு நான் போய் அவரோடு கூட நான் சமரசம் ஆவேன்.
Lord says you go there first.
ஆண்டவர் சொல்கிறார், முதலாவது நீ அங்கே போ என்று சொல்கிறார்.
We have to settle things with man before we can come to God.
நாம் தேவனிடத்திலே வருவதற்கு முன்பதாக நாம் மனுஷரோடு கூட நம்முடைய காரியத்தை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும்.
We have to give to Caesar what is Caesar's, then come to God and give what is God's.
நாம் ராயனுக்கு செலுத்த வேண்டியது ராயனுக்கு செலுத்தி விட்டு அதற்கு பிறகு நாம் தேவனிடத்திலே வந்து அவருக்குரியவரை செலுத்த
வேண்டும். Our hands are not clean.
அப்படி இல்லாது இருக்குமென்றால் நம்முடைய கரங்கள்
அழுக்காக,
நம்முடைய இருதயம் அசுத்தமாய் காணப்படும்.
The service we are doing is excellent. The apple is excellent.
நாம் செய்யக்கூடிய ஊழியம், அந்த ஆப்பிள் என்ற அந்த பழமானது மிகவும் நேர்த்தியாக இருக்கிறது.
The hand which is giving it is dirty.
ஆனால் நாம் அதை கொடுக்கக்கூடிய நம்முடைய கரங்கள் கறைப்பட்டதாக இருக்கிறது.
Have you seen in these railway stations how they give you a cup of tea?
நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன்ல போனீங்கன்னா அங்கே நீங்கள் கொடுக்கப்படுகிற அந்த எப்படியாவது காபி கப்பை கொடுப்பார்கள்.
Finger will be inside the cup. And they come and give it.
அந்த காஃபியை கொடுக்கிற பொழுது அவருடைய சில விரல்கள் அந்த கப்புக்குள்ளா இருக்கும்.
You don't know whether that finger is clean or what. You don't feel like drinking that cup of
அவருடைய விரல்கள் அழுக்கானதா இருக்கிற பொழுது அதை பார்க்கிற பொழுது அந்த காஃபி குடிக்க வேண்டும் என்ற விருப்பமே வராது.
I don't know whether he's washed his hands.
அவருடைய கரங்களை கழுவினார்களா?
And that's how God feels when we offer something to him.
அதே பொழுது நாம் தேவனுக்கு என்று ஏதாவது ஒன்றை செலுத்துகிற பொழுது தேவனும் அப்படித்தான் உணர்வார்.
Are you seeking your own?
உங்களுக்கு சொந்தமான காரியங்களை தேடாமல் இருப்பது
is a very important question.
அது மிகவும் மிகவும் ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கிறது.
What am I going to get out of this?
இதிலிருந்து நான் என்னத்தை லாபம் அடைய முடியும் என்கிறது எதிர்பார்ப்பு.
You know, all work in the world you can do for profit except the Lord's work.
தேவனுடைய ஊழியத்தை தவிர மற்ற எந்த ஒரு வேலையும் நீங்கள் லாபத்திற்காக செய்ய முடியும்.
You can work in an office for profit, you can do business for profit.
நீங்கள் வியாபாரத்தை லாபத்தின் நோக்கத்துக்காக செய்ய முடியும், ஒரு ஆபீஸ்ல வேலை பார்ப்பதையும் ஒரு லாபத்தின் நோக்கத்துக்காக செய்ய முடியும்.
When it comes to the Lord's work.
ஆனால் தேவனுடைய ஊழியம் என்று வருகிற பொழுது
you cannot do it for your own personal profit.
உங்களுடைய சொந்த லாபத்திற்காக ஒரு ஊழியத்தை நீங்கள் செய்ய முடியாது.
If you do the Lord's work for your own personal profit, it becomes the same spirit as the businessman in the world.
நீங்கள் தேவனுடைய ஊழியத்தை உங்களுடைய சொந்த லாபத்துக்காக செய்ய முயற்சி பண்ணுவீர்கள் என்றால் செய்கிற பொழுது அது உலகத்திலே காணப்படுகிற ஒரு வியாபாரிக்கு சமமாய் உங்களுடைய ஆவி
மாறிவிடுகிறது.
நீங்கள் மற்றவர்களிடத்திலிருந்து பணத்தையோ பொருளையோ பெற வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை.
Lord has ordained those who preach the gospel can live from the gospel.
தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்கள் சுவிசேஷத்தினாலே பிழைப்புண்டாக வேண்டும் என்கிறது தேவனுடைய நியாயமாக இருக்கிறது. அதிலே தவறு கிடையாது.
Even Jesus received money during the 3.5 years that he preached.
இயேசு கூட தன்னுடைய ஊழிய காலகட்டங்களில் அவர் பணத்தையும் பொருளையும் பெற்றுக் கொண்டார்.
பட் ஹி டிட் நாட் டு இட் ஃபார் ப்ராஃபிட்.
ஆனால் லாபத்துக்காக இயேசு ஊழியத்தை செய்யவில்லை.
ஹி டிட் நாட் டு இட் டு கெட் சம் திங் ஃபார் ஹிம்செல்ஃப்.
அவருக்கு ஏதாவது ஒன்றை லாபமாக அடைய முடியும் பெற முடியும் என்பதற்காக செய்யவில்லை.
When Paul looked at all his co-workers, he said, lot of these people are good people, but they are seeking their own.
அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய இணை ஊழியக்காரர்கள் எல்லாரையும் பார்த்த பொழுது எல்லாரும் அதே போல காணப்படவில்லை.
See, when I read that verse in Philippians 2,
பிலிப்பியர்ல நான் அந்த வசனத்தை வாசிக்கிற பொழுது
I said, Lord, if Paul's co-workers were like this, then maybe I'm also like this.
அப்போஸ்தலன் பவுலுடைய இணை ஊழியக்காரர்கள் இப்படியாக இருப்பார்கள் என்றால் ஒருவேளை நானும் அப்படித்தான் இருப்பேன்.
I want to search my heart.
என்னுடைய இருதயத்தை நான் ஆராய்ந்து பார்த்தேன்.
Don't sit here and say, oh, I am a believer, I am born again, I am baptized in the Holy Spirit. I don't come in that category of people at all.
இங்க உட்கார்ந்து கொண்டு நான் ஆண்டவருடைய விசுவாசியா இருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், பரிசுத்தனுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கேன், நான் இந்த இடத்துக்குள்ள இவர்களோடு கூட நான் சேர முடியாது என்று
நினைக்காதீர்கள்.
நீங்கள் ஒருவேளை சொல்லலாம், நான் இந்த முழு நேர ஊழியத்துக்கு வர முடியாது, என்னுடைய ஊழிய என்னுடைய வேலையை விட்டுவிட்டு வரேன் என்று சொல்லலாம்.
You can still be like this.
ஆனால் அப்படி செய்த போதிலும் நீங்கள் இவர்களைப் போல காணப்பட முடியும்.
You may not have been like this when you started.
உங்களுடைய ஊழியத்தை நீங்கள் ஆரம்பித்த பொழுது ஒருவேளை நீங்கள் இணைக்கப்பட்ட நபர்களாக இல்லாமல் இருக்கலாம்.
I have seen in the past 30 years many young people beginning their ministry.
பல அநேக வாலிப ஊழியக்காரர்கள் தங்களுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறதை என்னுடைய 30 வருஷ அனுபவத்தில் நான் பார்த்திருக்கிறேன்.
Very sincere.
அவர்கள் ஆரம்பிக்கிற பொழுது மன உத்தமமாய் ஆரம்பிப்பார்கள்.
But I have seen what is the end result of many of these people.
ஆனால் இப்படி ஆரம்பித்த அநேகருடைய வாழ்க்கையினுடைய முடிவு என்ன என்கிறத நான் பார்த்திருக்கேன்.
10 years, 15 years.
10 வருஷம் 15 வருஷம் கழித்து
இட்ஸ் நாட் திஸ் that they had in the beginning.
ஆரம்பத்தில் இருந்த அதே அந்த வாழ்க்கையில பரிசுத்தம் காணப்பட வேண்டும் என்கிற பரிசுத்திற்காக அவர்கள் எதிர்பார்த்திருந்தது இப்பொழுது கிடையாது.
In the beginning they were very honest about everything, but now they are not so honest.
ஆரம்பத்தில் ஒவ்வொரு காரியத்திலும் உத்தமமாய் உண்மையாய் இருக்க வேண்டும் இருந்தவர்கள் இப்பொழுது அப்படி இருப்பது
கிடையாது.
இப்பொழுது அவர்கள் பெரிய அவர்கள் வளர்ந்து பெரிய புகழ்பெற்றவர்களாய் மாறியிருப்பது நிமித்தமாய் இப்பொழுது அந்த காரியங்கள் அவரிடத்தில் காணப்படுவது
கிடையாது.
நாம் நமக்குரிய நம்முடைய சொந்த காரியங்களை
தேடிக்கொண்டிருக்கலாம்.
அவர்கள் அவர்களுக்குரிய சொந்த காரியங்களை தேடிக்கொண்டிருக்கிறது நிமித்தமாக உத்தமமாய் இல்லாமல்
இருக்கிறார். On what the Lord has done.
எந்த ஆண்டவர் என் வாழ்க்கையில என் ஊழியத்தில் இதை செய்திருக்கிறார் என்கிற அறிக்கையை அவர்கள் கொடுக்கிற பொழுது
very important to be honest.
நாம் அப்படி அறிக்கையை சமர்ப்பிக்க பொழுது கூட நாம் உத்தமமாய் உண்மையாய் ஓமையாய் ஒரு காரியத்தை சொல்கிறேன்.
If a person, you're not sure that a person was healed, don't say he is healed.
ஒரு மனிதன் நிச்சயமாய் சுகம் அடைந்திருக்கிறார் என்கிற நிச்சயம் உங்களிடத்தில் இல்லாவிட்டால் அவர் சுகமடைந்து விட்டார் என்று சொல்லாதீர்கள்.
I have seen so many cases of people who are reported healed who are not healed.
நான் அநேக காரியங்களை அநேக முறை பார்த்திருக்கிறேன். சுகமடைந்து விட்டார் என்று சொல்லப்பட்டவர்கள் உண்மையிலே சுகமடையவில்லை.
I know one person myself.
என்னையே நான் உதாரணமாய் சொல்ல முடியும்.
No, I know about one person.
ஒரு சகோதரன் ஒரு மனிதனை குறித்து எனக்கு தெரியும்.
Whose picture was in the magazine, healed.
அந்த மனிதனுடைய புகைப்படம் அந்த பத்திரிகையில் இருந்தது சுகமடைந்து விட்டார்.
Testimony.
அவருடைய சாட்சி
இருந்தது. I was prayed, I was healed.
நான் அந்த கூட்டத்துக்கு போயிருந்தேன், அங்கே எனக்காக ஜெபிக்கப்பட்டது, நான் சுகமடைந்து விட்டேன் என்று
சொல்லியிருந்தேன். That person is in much worse condition from the same sickness.
அதே வியாதியில இன்றைக்கு அந்த மனுஷன் அவர் இருந்த நிலைமையை காட்டிலும் மோசமான நிலையில்
இருக்கார்.
அந்த மனிதன் எனக்கு தெரியும்.
There are many cases like this.
இப்படிப்பட்ட அநேக ஆட்கள் இருக்கிறார்கள்.
Now I ask this question.
நான் இப்பொழுது இந்த கேள்வியை
என்னிடம் that person sends his photograph again to that magazine.
திரும்ப அந்த மனிதன் தன்னுடைய புகைப்படத்தை அதே பத்திரிகைக்கு அனுப்பி வைக்கிறார்.
I want to give one more testimony. I was not actually healed. I'm sick.
சார், நான் உண்மையிலே நான் சுகம் அடையவில்லை, நான் இன்னும் வியாதியோடு கூட தான் இருக்கிறேன், நான் சாட்சி சொல்ல விரும்புகிறேன் என்று சொல்லலாம்.
Will that magazine put his photograph and his testimony there now?
அந்த பத்திரிகை அவருடைய புகைப்படத்தையும் அவருடைய சாட்சியையும் பிரசுரிக்குமா? கிடையாது.
This is dishonesty.
இது மன உத்தமமாய் இருப்பதல்ல.
That is what is going on in Christendom today.
இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்திலே நடைபெறுகிற காரியம் இதுதான்.
Somebody asked me once, Brother Zach, do you have a gift of healing?
ஒருவர் என்னிடத்தில் கேட்டார், உங்களிடத்தில் சுகமாக்குற வரம் இருக்கிறதா என்று.
I said, Brother, I have the gift of honesty.
நான் சொன்னேன், உண்மையாய் உத்தமமாய் சொல்லுகிற அந்த வரம் என்னிடத்தில் இருக்கிறது என்று நான் சொன்னேன்.
I pray for 100 people.
நான் 100 பேருக்காக ஜெபம் பண்ணுவேன்.
Sometimes one person is healed.
சில நேரத்தில் ஒரே ஒருவர் தான்
சுகப்படுத்தப்படுகிறார். Honestly, 99 are not healed.
நான் உண்மையாய் சொல்ல விரும்புகிறேன், 99 பேர் சுகமடையவில்லை என்று.
Yeah, God is merciful. Sometimes he heals somebody.
சில நேரம் ஆண்டவர் மனதுருக்கமுடையவராக இருந்து சில நேரத்தில் சில பேரை சுகமாக்குகிறார்.
It's very, very important to be 100% honest.
ஆண்டவருக்கு முன்பதாய் 100% மன உத்தமமாய் உண்மையாய் இருப்பது மிகவும் மிகவும் முக்கியமான காரியம்.
Don't say there were 300 people in the meeting if there was only around 210 or something like that.
ஏறக்குறைய 200 பேர் 210 பேர் தான் இருப்பார்கள் என்றால் நீங்கள் ஒரு காலம் சொல்லாதீர்கள், 300 பேர் இருந்தார்கள்.
Better to say 200, little less than more.
200 பேர் இருந்தார்கள், ஏதாவது குறைவாக இருந்தார்கள் என்று சொல்லிவிடுங்கள்.
See, why are we saying this little more?
ஏன் அதிகப்படுத்தி மிகைப்படுத்தி நாம் காரியங்களை சொல்லுகிறோம்?
Not to glorify the Lord, it is only to glorify myself.
தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் அல்ல, தன்னை மகிமைப்படுத்தும்படியாய் செய்கிறோம்.
Why are we saying somebody is healed?
ஏன் ஒருவர் சுகமாய் அடைந்து விட்டார் என்று சொல்கிறோம்?
Because we have great compassion for that sick person. It is to show that when I lay my hands on somebody, something happens.
வியாதியாயிருந்த அந்த மனுஷன் மேல் இருந்த மனதுருக்கத்தின் நிமித்தமாய் நான் அப்படி சொல்லுகிறது கிடையாது. நான் அவரை சுகப்படுத்திருக்கிறேன், எனக்கு அந்த வரம் இருக்கிறது சொல்லும்படியாக.
So much of this going on today in Christendom.
கிறிஸ்தவ உலகத்திலே இப்படிப்பட்ட காரியங்கள் அதிகமாய் நடந்து கொண்டிருக்கிறது.
If you look at all these other people and do that, you will go astray also along with them.
நீங்கள் அவர்களை பார்த்து அதே நீங்களும் செய்வீர்கள், நீங்களும் வழி விலகி கெட்டுப்போகும்.
How to escape it?
இதிலிருந்து எப்படி நாம் தப்பித்துக் கொள்ள முடியும்?
Lord, I do not want to seek anything for myself.
ஆண்டவரே, எனக்கென்று என்னுடைய சொந்த காரியங்கள் லாபத்தை நான் தேட மாட்டேன் என்று நீங்கள் தீர்மானம் பண்ணிவிட்டீர்கள்.
No honor, nothing.
எனக்கென்று ஒரு பெயர், மகிமை, தனம் வர வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை.
Let people think less of me, that's better.
என்னை குறித்து மற்றவர்கள் அற்பமாய் நினைக்கிறது எனக்கு நலமாக காணப்படும்.
Let them not think more.
என்னை குறித்து நான் இருக்கிறதை காட்டிலும் அதிகமாய் ஒரு காலம் நினைக்க வேண்டாம்.
Do you have that desire?
அந்த ஆவல் ஆசை உங்களுக்கு இடத்தில் இருக்கிறதா?
What did Jesus mean when he said, when you pray, don't let people know about it?
இயேசு கிறிஸ்து நீங்கள் ஜெபிக்கிற பொழுது மற்றவர்கள் அதை யாரும் அறிய வேண்டாம் என்று சொன்ன பொழுது இயேசு கிறிஸ்து என்னத்தை அர்த்தம் வைத்து
சொன்னார்? Don't let anybody know about it.
நீங்கள் உபவாசம் பண்ணுகிற பொழுது மற்ற ஒருவரும் அதை அறிந்து கொள்ள வேண்டாம் என்றும் சொன்னார்.
Do you know the number of people who are advertising to everybody how much they fast?
அநேகர் தாங்கள் எவ்வளவாய் உபவாசம் பண்ணுகிறோம் என்கிறதை பத்திரிகையில பிரசங்கிக்கிறார்கள்.
They don't say it in a very obvious way.
அதாவது அது அப்படியே வெளியரங்கமாய் அப்படியே சொல்லிவிட மாட்டார்கள்.
They say like this, you know, once brother when I was fasting for 21 days the Lord spoke to me like this.
அவர்கள் இப்படியாய் சொல்லுவார்கள், நான் 21 நாள் உபவாசம் பண்ணி ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் என்னிடத்தில் இந்த காரியத்தை குறித்து பேசினார் என்று.
It's all very clever ways to tell people how long I fast.
Romba buddhisalitharamai gnanamai naan evlo naal upavasikkiren endradhai sollugira vali dhaan indha valigal.
All seeking honor for yourself.
Namakkendru magaiyum ganathiyum thedugirathu.
If I want to seek something for myself, I must go out into the world.
Naan enakkendru edhayavadhu aadhayathai theda virumbinaal இது நல்லது, நாம் உலகத்துக்குள்ளாய் கடந்து
சென்று.
அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறான், நான் தீமோத்தேயை நான் அனுப்புகிறேன், ஏனென்றால் அவன் தனக்கென்று எந்த விதமான சொந்த காரியத்தையோ லாபத்தையோ தேடுவது கிடையாது.
You know, when Jesus came to the temple in Jerusalem,
எருசலேமில் இருக்கக்கூடிய தேவாலயத்துக்கு இயேசு கிறிஸ்து வந்த பொழுது,
he saw all those people making money.
அங்க இருக்கக்கூடிய எல்லாரும் பணங்களை சம்பாதிக்கிறதை இயேசு பார்த்தார்.
Turn those tables down.
ஏன் அந்த மேஜைகள் எல்லாம் அவர் தலைகளை அழித்து போட்டார்?
Drive out the sheep and the doves and everything.
அங்க இருக்கக்கூடிய ஆடுகள் அங்க வியாபாரிகள் எல்லாரையும் அந்த இடத்தை விட்டு அவர் துரத்தினார்.
Why didn't he go to the marketplace in Jerusalem and turn their tables and drive away those sheep and those doves also?
எருசலேமில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் இயேசு போய் ஏன் அங்க இருக்கக்கூடிய மேஜைகளை கவிழ்த்து போட்டு ஏன் அவர்களை துரத்தவில்லை?
Have you ever thought of that?
எப்பொழுதா யோசித்து பார்த்திருக்கீங்களா? என்ன காரணம்?
The Lord was saying, if you want to make money, go to the marketplace, not in the temple.
இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீங்கள் ஏதாவது பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்கிற லாபத்தை சம்பாதிக்க நோக்கம் இருக்கும் என்றால் ஆலயத்தில் இல்லாமல் உலகத்திற்குள்ளாய் கடந்து
போகிறார்.
இவர்கள் தேவனுடைய ஆலயத்தில் என்னத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள்?
Very good work.
அவர்கள் நல்ல ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள்.
They were saying, you people who come from Galilee, you don't have to bring your sheep all the way from Galilee for sacrifice. We'll give you a sheep here.
பலியிடும்படியாய் கலிலேயாவிலிருந்து வரக்கூடிய ஜனங்கள் அங்கிருந்து நீங்கள் ஆட்டை தூக்கி கொண்டு வந்து கஷ்டப்பட தேவையில்லை, இங்கே நாங்கள் ஆடை
வைத்திருக்கிறோம்.
புறாக்களை உங்களுடைய சொந்த இடங்களிலிருந்து கொண்டு வர வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது, நாங்கள் இங்கேயே புறாக்களை வைத்திருக்கிறோம்.
But only thing, you have to give us a little commission for this work we are doing.
ஆனால் நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் நாங்கள் செய்கிற அந்த ஊழியத்துக்கு கொஞ்சம் கமிஷன் கொடுக்க வேண்டும், அவ்வளவுதான்.
The Lord said no.
ஆனால் ஆண்டவர் சொன்னார், முடியாது.
Commission is in the marketplace.
கமிஷன் என்கிறது மார்க்கெட்டிலே நடக்க வேண்டிய ஒரு,
not in the house of God.
தேவனுடைய வீட்டிலே நடைபெற வேண்டிய ஒரு காரியம் அல்ல.
There's no such thing as commission in God's work.
தேவனுடைய ஊழியத்திலே தேவனுடைய வேலையிலே கமிஷன் என்கிற வார்த்தைக்கு இடமே கிடையாது.
Do you know how many people are making commission in God's work today?
தேவனுடைய ஊழியத்திலே ஊழியத்தின் மூலமா எத்தனை பேர் கமிஷன் வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள், சம்பாதிக்கிறார்கள் உங்களுக்கு தெரியுமா?
We have to be very, very careful.
நாம் மிகவும் கவனமா இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம்.
I remember when we started literature and tape ministry from our church.
என்னுடைய சபையிலே நான் லிட்ரேச்சர் பத்திரிகை புத்தகங்கள் ஊழியங்கள் டேப் மினிஸ்ட்ரி ஆரம்பித்த பொழுது,
Lord spoke a word to my heart.
ஆண்டவர் என்னுடைய இதயத்தோடு கூட ஒரு வார்த்தையை பேசினார்.
We were not selling secular worldly books and tapes.
நாங்கள் உலக பிரகாரமான டேப்ஸையோ புத்தகங்களையோ நாங்கள் விற்கவில்லை.
Christian books and tapes.
நாங்கள் கிறிஸ்தவ ஆவிக்குரிய புத்தகங்களையும் டேப்புகளையும் தான் விற்றோம்.
The Lord said to me one word.
ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தையை சொன்னார்.
Remember the money changers in the temple.
தேவாலயத்தில் இருக்கக்கூடிய அந்த மணி சேஞ்சர்ஸ் அந்த வியாபாரிகளை நினைத்துக் கொள் என்று சொன்னார்.
Don't make any profit from the sale of your books or tapes.
உன்னுடைய புத்தகத்தையும் டேப்பையும் விற்று எந்த விதமான லாபத்தையும் நீ சம்பாதிக்காத என்று சொன்னார்.
And we have followed that with fear.
நாங்கள் பயத்தோடு கூட அதை நாங்கள் பின்பற்றி வருகிறோம்.
Lord, we don't want to make any profit.
எந்த விதமான லாபத்தையும் ஆண்டவரே நாங்கள் உண்டாக்க விரும்பவில்லை.
I don't mean on each book.
நான் ஒவ்வொரு புத்தகத்தையும் சொல்லவில்லை.
I'm talking about in the overall ministry.
எங்களுடைய முழு ஊழியத்தையும் நான் சொல்லுகிறேன்.
There must be no profit.
அதுல எந்த விதமான லாபமும் வரக்கூடாது.
Now we have done that for many years.
பல வருஷங்களாய் நாங்கள் அதை பின்பற்றி செய்து
வருகிறோம்.
எங்களுடைய புத்தகங்கள் டேப்ஸ்ல இருந்து எந்த விதமான லாபத்தையும் நாங்கள்
எதிர்பார்க்கிறோம்.
நாங்கள் இங்கிருந்து ஒரு காரியத்தில் நாங்கள் அதிகமாக பெற்றால் இன்னொன்றை நாங்கள் இலவசமாக கொடுக்க
முடியும்.
அதனால எல்லாவற்றையும் நாங்கள் மொத்தமாக போடுகிற பொழுது அங்கே லாபம் என்கிறதே கிடையாது.
And as long as we remain like that, the Lord will not drive us out of the temple.
நாம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் தன்னுடைய தேவாலயத்திலிருந்து நம்மை விரட்டாமல்,
otherwise he'll drive us out.
அப்படி இல்லாத என்றால் நம்மை ஒரு காலத்தில் விரட்டி விடுவார்.
He may not drive us out, he'll just drive away the anointing, that's all.
ஒருவேளை நம்மை நம்மளுடைய ஊழியத்திலிருந்து விரட்டாமல் இருக்கலாம், ஆனால் நம்மளுடைய அபிஷேகத்தை அவர் விரட்டி விடுவார்.
A lot of people still sitting in the temple, only the Lord has taken away the anointing.
அநேகர் தேவனுடைய ஆலயத்திலே இருந்து தேவனுடைய ஊழியத்தை செய்கிறார்கள், ஆனால் அபிஷேகம் கிடையாது.
You must fear losing the anointing, brothers and sisters.
தேவனுடைய அபிஷேகத்தை பயன்படுத்துகிறதிலே உங்களுக்கு ஒரு பயம் இருக்க வேண்டும்.
I cannot think the number of times I wept and prayed before God and said, Lord, please don't take away the anointing from my life.
நான் பல முறைகள் என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஆண்டவருடைய சமூகத்திலே உட்கார்ந்து அழுது புலம்பிருக்கிறேன், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலிருந்து இந்த ஊழியத்தின் இந்த அபிஷேகத்தை என்னை விட்டு எடுக்காதிரும் என்று
ஜெபித்தேன். How much money I lose.
ஆண்டவரே நான் எவ்வளவு பணம் என்னிடத்தில் இருக்கிறது கிடையாது.
I don't care if everybody in India turns against me.
ஆண்டவரே இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களும் எனக்கு விரோதமாக மாறினாலும் நான் கவலைப்படுவேன்.
The anointing upon my ministry.
ஆனால் என்னுடைய ஊழியத்தில் இருக்கக்கூடிய அந்த அபிஷேகத்தையும் இழந்து போக
விரும்புகிறேன்.
நான் இழந்து போக விரும்பாத ஒரே ஒரு காரியம் தேவனுடைய அபிஷேகம்.
I never want to lose the anointing upon my tongue.
என்னுடைய உதடுகளில் இருக்கக்கூடிய அந்த நாவில் இருக்கக்கூடிய தேவனுடைய அபிஷேகத்தை நான் இழந்து போக விரும்பவில்லை.
Lord, I've seen young people with an anointing and 10 years later they don't have it.
அநேக வாலிபர்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய அபிஷேகம் இருக்கிறத நான் பார்த்திருக்கிறேன், ஆனால் 10 வருடம் கழித்து அந்த அபிஷேகம் இல்லாமல்
போயிருக்கும்.
அவருடைய வாழ்க்கையில ஒரு ஒரு அக்கினி இருந்திருக்கும்.
10 years later it's not there.
ஆனால் 10 வருஷம் கழித்து அந்த அக்கினி அவருடைய வாழ்க்கையில இருக்க அவர் தீர்த்து போயிருப்பார். ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை பாதுகாத்துக்
கொள்ளுங்கள்.
20 வருஷங்கள் வாழ்வேன் என்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அபிஷேகத்தை காட்டிலும் அதிகமான அபிஷேகம் வாழ்க்கையில்
இருக்கும்.
20 வருஷங்கள் கழித்து இன்றைக்கு இருக்கக்கூடிய அக்கினியை காட்டிலும் அதிகமான அக்கினி வாழ்க்கையில்
காணப்படும்.
அநேக ஊழியக்காரர்கள் தன்னுடைய அபிஷேகத்தை இழந்து
போயிருக்கிறார்கள்.
அதே போலவே தான் தாழ்மை என்கிற ஒரு காரியமும்.
இஃப் யூ ஆர் ஹம்பிள் டுடே,
இன்றைக்கு நீங்கள் தாழ்மையோடு கூட இருப்பீர்கள்
என்று லெட் மீ ஆஸ்க் யூ.
நான் உங்களிடத்தில் ஒன்றை,
20 இயர்ஸ் ஃப்ரம் நவ் ஷுட் யூ பி மோர் ஹம்பிள் ஆர் லெஸ் ஹம்பிள்?
20 வருடம் கழித்து இப்பொழுது இருக்கக்கூடிய தாழ்மையை போல இருப்பீர்களா, அதிக தாழ்மையா இருப்பீர்களா, இல்லாவிட்டால் குறைந்து இருப்பீர்களா?
டெஃபினெட்லி,
நிச்சயமா நாம் அதிக தாழ்மையோடு கூட இருக்கிறோம்.
லுக் அரவுண்ட் அட் தி கிறிஸ்டியன் வொர்க்கர்ஸ் யூ சீ இன் அவர் கண்ட்ரி அண்ட் சீ இஃப் இட் இஸ் ட்ரூ.
இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ ஊழியர்களை பார்ப்பேன் என்றால் அப்படி இல்லை, இது உண்மையாக இருக்கிறது.
See what they were like when they were young men starting in the ministry.
அவர்கள் தங்களுடைய ஊழியத்தை ஆரம்பித்த பொழுது அவர்கள் எப்படியா இருந்தார்கள் சற்று சிந்தித்து பாருங்க.
They were humble, they were nobodies, they didn't care for anybody's opinion, they knew they were nothing.
அவர்கள் யாருடைய வார்த்தைக்காக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்க மாட்டார்கள். எளிமையானவர்களாய், சாதாரணமானவர்களாய், தாழ்மையானவர்களாய் இருந்திருப்பார்கள். ஆனால் இப்பொழுது
after God has blessed them,
அவர்களை தேவன் அதிகமாக ஆசீர்வதித்த
பிறகு they become so big.
அவர்களுடைய தலை மிகவும் பெரியதாக மாறி இருக்கும்.
They become great men.
அவர்கள் இன்றைக்கு மகத்துவமான மனிதர்களாய் மாறிவிட்டார்கள்.
They will not talk to ordinary people anymore.
இன்றைக்கு சாதாரண மனிதர்களோடு கூட ஒரு காலம் அவர்கள் பேசக்கூட மாட்டார்கள்.
What a tragedy.
இது என்ன மிகவும் ஒரு
கொடூரமான,
அவர்கள் தங்களுடைய அபிஷேகத்தை இழந்து போனார்கள்.
They are building great Babylon.
அவர்கள் மிக ஒரு பாபிலோனை கட்டி எழுப்புகிறார்கள்.
Don't be like that.
ஒரு காலம் அப்படி நீங்கள் இருந்து விடாது.
Pray that God will never take away from you a humble spirit of being a servant to everybody.
மற்ற எல்லாருக்கும் ஒரு தாழ்மையான ஒரு ஊழியக்காரனா இருக்கிற அதே நிலையில தேவன் உங்களை வைத்திருக்கும்படியா உங்களை காத்துக்கொள்ளும்.
So I pray to the Lord.
அதைத்தான் நான் தேவனிடத்தில் ஜெபிக்கிறேன்.
I said, Lord, at the end of my life, I don't want to be director or general superintendent of some huge organization.
நான் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறதால ஆண்டவரின் வாழ்க்கையினுடைய முடிவிலே நான் ஒரு பெரிய
ஜெனரல்
சூப்பரண்டா நான் இருக்க விரும்பவில்லை.
I want to be where you were on the last day of your life, washing the feet of your disciples.
ஆனா உம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவிலே நீர் எப்படியாய் மற்றவருடைய பாதங்களை கழுவி கொண்டிருந்ததோ அதை போல நான் இருக்க விரும்புகிறேன்.
Make me like that, Lord.
ஆண்டவரே அதை போல என்னை மாற்ற.
That's how I want to grow.
நான் அப்படி தான் வளர விரும்புகிறேன்.
I want to grow downwards, reaching the feet, not going up.
நான் மேல் நோக்கி போகிறவனா இல்ல, மற்றவருடைய பாதங்களை நோக்கி நான் செல்கிறவனா, கீழ் நோக்கி நான் வளர விரும்புகிறேன்.
Make me an ordinary brother till the end of my life.
என்னுடைய வாழ்க்கையினுடைய முடிவு வரைக்கும் என்னை அற்புதமான ஒரு சாதாரண ஒரு சகோதரன் என்கிற நிலையில வை.
Don't seek your own, my dear brothers and sisters.
அருமையான சகோதரனே சகோதரி, உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய சொந்த லாபத்துக்குரிய காரியங்கள்
தேவையில்லை.
ஒரு காலம் கனம் புகழ் பெருமை வர வேண்டும், பேர் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்.
If you look at other Christian workers around you, you will go astray.
நீங்கள் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற சகோதரர்களை பார்ப்பீர்கள் என்றால் நீங்கள் வழி விலகி
போயிருக்கீர்கள்.
நீங்கள் இயேசுவை நோக்கி பாருங்க.
What title did he have at the end of his life?
அவருடைய ஊழியத்தின் முடிவிலே அவருக்கு இருந்த பட்டம் என்ன?
What job was he doing on the last day?
கடைசி நாட்களில் அவர் செய்து கொண்டிருந்த ஊழியம் வேலை என்ன?
The job of a servant washing people's feet.
அவர் ஊழியக்காரன் வேலைக்காரன் என்ற ஸ்தானத்தில் இருந்து மற்றவருடைய பாதங்களை அவர் கழுவி கொண்டிருந்தார்.
Say, Lord, make me like that.
ஆண்டவரே, என்னையும் அப்படியாய் மாற்றும் என்று
நான் the last day of my life I want to be ready to clean the toilets in the church.
ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையினுடைய முடிவில் என்னுடைய சபையினுடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய டாய்லெட்டை கழுவுகிறவனாய் நான்
இருக்கேன். I clean the toilets in my church and I will clean it till the last day of my life.
என்னுடைய சபையிலே நான் அந்த வேலையை செய்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையினுடைய முடிவு வரைக்கும் செய்து கொண்டே இருப்பேன்.
I'm not saying that that is a great thing.
நான் சொல்லவில்லை அது ஒரு கழுவுவது ஒரு பெரிய ஒரு காரியம் என்று சொல்லவில்லை.
If I ever think I've become so important, now I don't do all those things.
நான் இப்போது அதெல்லாம் நான் செய்ய தேவையில்லை, நான் இப்பொழுது மிகவும் மேன்மையான ஒரு பெரிய ஒரு
மனிதனாக
அப்படி நினைப்பேன் என்றால் நான் தவறான வழியிலே நான் போய்
கொண்டிருக்கிறேன்.
நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவு வரைக்கும்
we must be servants.
நாம் வேலைக்காரர்களாய் காணப்பட வேண்டும்.
I remember once when I was sitting in the meeting hall.
நான் ஒரு meeting hall. எங்கள் கூட்டம் நடக்கிற அந்த ஹாலில் நான் ஒரு நாள் உட்கார்ந்து கொண்டிருந்தேன்.
A lot of people were not on time for the meeting. They did not come on time.
சரியான நேரத்துக்கு ஜனங்கள் அந்த கூட்டத்திற்கு வரவில்லை.
That disturbed me.
அது எனக்கு மிகவும் ஒரு கஷ்டத்தை கொடுத்தது.
And the Lord said,
ஆண்டவரின் இடத்தில் சொன்னார்,
you are a servant.
ஆண்டவரின் இடத்தில் சொன்னார், நீ ஒரு வேலைக்காரன், ஊழியக்காரன்.
Servant must always be on time.
ஆண்டவர் சொன்னார், வேலைக்காரன் ஊழியக்காரனா இருக்கிற நீ சரியான நேரத்துக்கு எப்பொழுதும் வர வேண்டும் என்று சொன்னார்.
Masters can come anytime they like.
எஜமானர்கள் எப்பொழுது வேணாலும் கூட்டத்திற்கு வரலாம் போகலாம் என்று சொன்னார்.
I've been in some other churches.
நான் இன்னும் மற்ற பல சபைகளுக்கு நான் சென்றிருக்கிறேன்.
All the congregation is waiting for the big Maharaja pastor to come half an hour later.
நான் பெரிய பல மற்ற சபைகளுக்கு சென்றிருக்கிறேன். எல்லா ஜனங்களும் காத்திருப்பார்கள் அந்த மகாராஜா அந்த பாஸ்டர்
வருகைக்காக. அரை
மணி நேரம் கழித்து அவர் வருவார்.
மகாராஜாஸ்
ஒரு கால மகாராஜாக்களை நீங்கள்
இருக்கிறீர்கள்.
நாம் தேவனுடைய வேலைக்காரர்களாக இருக்கிறோம்.
Let all the people come late.
எல்லா ஜனங்களும் காலம் தாழ்மை தாழ்த்தி வர.
Servant cannot be late.
ஆனால் வேலைக்காரன் ஊழியக்காரனா இருக்கிற நான் லேட்டாய் வர முடியாது.
That's what the Lord told me.
அதைத்தான் ஆண்டவர் அன்றைக்கு
சொன்னார்.
நீ ஒரு வேலைக்காரன்.
You will never be a master in all your life.
உன்னுடைய வாழ்க்கை முழுமையாய் நீ ஒரு காலம் எஜமானனா இருக்க முடியாது.
I was never a master. I was a servant.
ஏனென்றால் இயேசு சொன்னார், நான் எஜமானன் அல்ல, நான் வேலைக்காரனா இருக்கிறேன் என்று சொன்னார்.
You know, there is a picture in the minds of many people.
அநேக ஜனங்களுடைய மனதிலே ஒரு படம் இப்படியா இருக்கிறது.
A pastor is like a master.
பாஸ்டர் என்கிறவர்கள் எஜமானர்கள் என்று நினைக்கிறார்கள். எனக்காக எல்லா ஜனங்களும் காத்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அது அப்படி அல்ல.
That is a wrong image.
அது மிகவும் தவறான ஒரு படமாக இருக்கிறது.
Jesus said, "Be servants."
ஆண்டவர் சொன்னார், ஒரு வேலைக்காரனாய் ஊழியக்காரனாய் நீங்கள் இருங்கள்.
They are the masters.
அவர்கள் தான் எஜமானர்களாக இருக்கிறார்கள்.
Serve them. Serve them.
அவர்களுக்கு ஊழியம் செய்யுங்கள்.
If they shout at you,
அவர்கள் உங்களை பார்த்து சத்தம் போடுவார்கள் என்றால்,
what should a servant do when a master shouts at him?
எஜமானன் சத்தம் போடுகிற பொழுது வேலைக்காரன் என்ன செய்ய வேண்டும்?
Keep quiet. Keep quiet.
அமைதியாக இருக்க வேண்டும் வேலைக்காரன்.
So that's what I also have to do.
அதைத்தான் நானும் செய்ய வேண்டியவனாய் இருக்கிறேன்.
Keep quiet.
நான் அமைதியாக இருக்க வேண்டும்.
Because I am a servant.
ஏனென்றால் நான் ஒரு வேலைக்காரனாக இருக்கிறேன்.
Do you know how much we seek our own?
நாம் எவ்வளவாய் நமக்கு லாபமான காரியங்கள் நம்முடைய காரியங்களை தேடுகிறோம் தெரியுமா?
இந்தியா நீட்ஸ் டு சீ ரியல் கிரைஸ்ட் லைக் சர்வன்ட்ஸ் ஆஃப் காட்.
கிறிஸ்துவை போல இருக்கக்கூடிய வேலைக்காரர்கள் ஊழியக்காரர்கள் இந்தியாவுக்கு தேவை.
There are not many.
ஆனால் அநேகர் இன்றைக்கு இல்லை.
Be one of them.
ஆனால் அவர்களைப் போல நீங்கள் இருங்கள்.
Don't be like all the others.
மற்றவர்களைப் போல நீங்கள் இருக்க வேண்டாம்.
Be like Jesus.
ஆனால் இயேசுவை போல நீங்கள் இருங்கள்.
The other thing about Timothy was that he was genuinely concerned about the welfare of other people.
தீமோத்தேயு குறித்து இன்னும் மற்றொரு காரியம் என்னவென்றால், ஜனங்களுடைய காரியங்களை அதிகமாய் விசாரிக்கக்கூடிய மனதுடையவன்.
The Bible says that we should covet for the gift of prophecy.
வேதம் சொல்லுகிறது, தீர்க்கதரிசன வரத்தை நாடுங்கள் என்று.
You will not get it if you don't seek for it.
நீங்கள் அதை தேடாத பட்சத்திலே அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறது கிடையாது.
For 30 years I have sought God for the gift of prophecy.
தீர்க்கதரிசன வரத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. 30 வருஷங்களாய் நான் தேவனை தேடினேன்.
Even today morning I prayed.
நான் இன்றைக்கு காலையில கூட ஆண்டவரிடத்தில் நான் ஜெபித்து,
give me the gift of prophecy when I speak.
ஆண்டவரே நான் பேசுகிற பொழுது தீர்க்கதரிசன வரத்தை எனக்கு தாருங்கள் என்று கேட்டேன்.
By that I mean a word which is exactly according to the need of this people at this time.
தீர்க்கதரிசனம் என்று சொல்லுகிற பொழுது என்ன, இந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு இந்த நேரத்தில் என்ன வார்த்தை தேவையோ அந்த தேவைக்கு ஏற்ற ஒரு வார்த்தை.
நீங்கள்
மூன்று பேர் இருக்கக்கூடிய ஒரு வீட்டு கூட்டத்திற்கு போகலாம்.
I have been to house meetings where there used to be 3 people for one whole year. I used to go every week, speak to 3 people every week.
ஒவ்வொரு வாரமும் ஒரு வருஷம் அப்படியே நான் சென்றிருக்கேன். வீட்டு கூடத்துல மூன்றே மூன்று பேர்கள் தான் இருப்பாங்க.
That's okay. We can prophesy to 3 people.
மூணு பேருக்கு நான் தீர்க்கதரிசனம் சொல்ல முடியும்.
It must be exactly according to their need at this particular time.
அந்த நேரத்துல அவர்களுடைய தேவைக்கு ஏற்ற ஒரு வார்த்தையை நாம் கொடுக்க வேண்டும்.
You don't need 3000 people. 3 people is enough.
3000 பேர் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. மூன்று பேர் இருந்தா
the word must be prophetic.
ஆனால் வருகிற வார்த்தை தீர்க்க தரிசனமான வார்த்தைகளாக இருக்க வேண்டும்.
We must covet for that.
அதற்காய் நாம் தேவனை நாட வேண்டும்.
If you don't long for it, you won't get it.
அதற்காய் நீங்கள் ஏங்காத பட்சத்தில் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியாது.
Almost regularly this has become a habit in my life.
என்னுடைய வாழ்க்கையிலே தொடர்ச்சியாய் நான் செய்யக்கூடிய ஒரு ஜெபமாக இருக்கிறது.
Before I speak in a meeting, Lord, give me a prophetic word.
நான் ஒரு கூட்டத்தில் பேசுவதற்கு முன்பதாய் தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் எனக்கு தாருங்கள் என்று
சொல்லுங்கள். Don't just let me speak on a lot of general subjects and impress everybody, make everybody laugh and go home.
ஏதாவது ஒரு பொதுவான ஒரு தலைப்பில் எடுத்து பேசி எல்லாரையும் நான் சந்தோஷப்படுத்தி அவர்களை வீட்டுக்கு அனுப்புவது.
It must be a prophetic word.
அது தீர்க்க தரிசனமான வார்த்தை.
God wants to speak to the people.
அன்றைக்கு தேவன் ஜனங்களிடத்தில் பேச வேண்டிய அவர் பேச வைத்திருக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்க வேண்டும்.
If you want to speak such a word,
அப்படிப்பட்ட வார்த்தையில நீங்கள் பேச வேண்டும்.
One of the most important requirements,
மிக முக்கியமான ஒரு நிபந்தனை உங்களுக்கு காணப்பட வேண்டிய ஒரு காரியம்,
you must carry those people on your heart.
நீங்கள் பேச போற அந்த ஜனங்களை உங்களுடைய இருதயத்திலே சுமக்கிறவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும்.
You know, Aaron had a little thing he had on his chest.
ஆரோனுக்கு அவனுடைய அந்த மார்பின் மேல ஒரு
பட்டயம். And the names of all the tribes of Israel were written there.
அந்த மார்பு
different stones for each tribe.
அங்கே ஒவ்வொரு ட்ரைபுக்கும் குலத்துக்கும் தக்க அந்த ஒரு கற்கள் அதில் பதிக்கப்பட்டிருக்கும்.
And that was a picture of Jesus carrying all of us on his heart.
அதை அது எதற்கு ஓமையா இருக்கிறதால் இயேசு கிறிஸ்து நம்ம எல்லோரையும் தன்னுடைய இருதயத்திலே சுமந்ததற்கு ஓமையாக இருக்கிறது.
If I am a pastor or shepherd, I must also carry people on my heart.
நான் ஒரு போதகனாய் நான் ஒரு மேய்ப்பனாய் நான் இருப்பேன் என்றால் நானும் ஜனங்களுடைய காரியங்களை சுமக்குகிற ஒரு மனுஷனாய் இருக்க வேண்டும்.
There's a verse in Proverbs,
நீதிமொழிகளே ஒரு வார்த்தை இருக்கிறது,
which says like this.
அந்த வார்த்தை இப்படியாய் சொல்கிறது.
Proverbs 27
நீதிமொழிகள் 27.
I want all of you to remember this verse.
இந்த வசனத்தை நீங்கள் எல்லாரும் மனதிலே பதித்துக் கொள்ள வேண்டும் என்று நான்
விரும்புகிறேன். You are a pastor, this is a very important verse for you.
நீங்கள் ஒரு போதகராய் மேய்ப்பராய் இருப்பீர்கள் என்றால் இது உங்களுக்குரிய மிகவும் முக்கியமான ஒரு வார்த்தை.
Proverbs 27 verse 23.
நீதிமொழிகள் 27 23வது வசனம்.
Know well the condition of your flocks and pay attention to your herd.
உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள், உன் மந்தைகளின் மேல் கவனமாயிரு.
That means every single person in your flock, in your little group, you must know their condition spiritually.
உங்களுடைய சின்ன குழுவிலே உங்களுடைய சின்ன மந்தையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருடைய தனிப்பட்ட தேவைகளை அறிந்தவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும்.
As the church grows in numbers, God has to raise up more shepherds.
சபை வளர்ந்து வருகிற பொழுது ஆண்டவர் இன்னும் அதிகமான மேய்ப்பர்களை உருவாக்குவார்.
One man cannot handle so many people.
ஏனென்றால் ஒரு மேய்ப்பனாலே எல்லா மந்தையும் சுமக்க முடியாது.
But every shepherd must know the condition of his little flock.
ஆனால் ஒவ்வொரு மேய்ப்பனும் தனக்கு கீழாக இருக்கக்கூடிய மந்தையினுடைய ஒவ்வொரு ஆடுகளின் நிலைமையும் அறிந்திருக்க வேண்டும்.
That is what must be primary in our heart.
அதுதான் நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டிய மிகவும் முக்கியமான ஒரு காரியம்.
What is the condition of these people?
இந்த ஜனத்தினுடைய நிலைமை எவ்வாறு இருக்கிறது? ஆண்டவரே, அதை என்னுடைய இருதயத்தில் நான் சுமக்க விரும்புகிறேன்.
I'll tell you something.
நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன்.
I've seen this for more than 25 years.
25 வருடங்களுக்கு மேலாக நான் இந்த காரியத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன்.
You carry people on your heart.
நீங்கள் உங்களுடைய ஜனங்களை உங்களுடைய இருதயத்திலே சுமப்பீர்கள் என்றால்,
God will give you a prophetic word for them.
ஆண்டவர் அவர்களுக்கு ஏற்ற ஒரு தீர்க்கதரிசனமான வார்த்தைகளை உங்களுக்கு கொடுப்பார்.
Otherwise you will just preach some message you read in a book or heard on some tape or something. You just
அப்படி இல்லாதிருக்கும் என்றால் நீங்கள் ஏதோ ஒரு டேப்பிலோ புத்தகத்திலே படித்த ஒரு காரியத்தை தான் நீங்கள் பகிர்ந்து கொள்வீர்கள்.
See, a lot of preaching today.
இந்த அநேகர் பிரசங்கம் பண்ணுகிறார்கள்.
It's like vomiting.
அது எதை இருக்கிறது, எதை போல இருக்கிறது என்றால் வாந்தி எடுப்பதை போல இருக்கிறது.
You listen to a tape and go to the meeting and vomit it out.
ஏதாவது ஒரு டேப்பை கேட்பீர்கள், கூட்டத்திற்கு போய் அப்படியே வாந்தி எடுத்து விடுவீர்கள்.
You read some book and vomit it out in the meeting.
ஏதாவது ஒரு புத்தகத்தை வாசிப்பீர்கள், கூட்டத்தில் வாந்தி எடுத்து விடுவீர்கள்.
Do you know what God's people are getting?
அவர்கள் தேவனுடைய ஜனங்கள் என்னத்தை பெறுகிறார்கள் உங்களுக்கு தெரியுமா?
The vomit of the preacher.
அந்த பிரசங்கியார் கக்குன வாமிட்டத அந்த வாந்தியை தான் வாங்கிக் கொள்கிறார்கள்.
Is that the food?
அது அவர்களுக்குரிய ஆகாரமா?
If the chief minister comes to your house, do you put some vomit in front of him to eat?
முதன் மந்திரி உங்களுடைய வீட்டுக்கு வருகிறார், அவர்களுக்கு அவருக்கு நீங்கள் வாந்தியை போட்டு கொடுப்பீர்களா கையில்?
How shall we give our people good food?
எப்படி நம்மளுடைய ஜனங்களுக்கு நலமான உணவை கொடுக்க முடியும்?
Number one condition.
முதலாவது அவர்களுடைய நிலைமை.
I must carry them on my heart.
என்னுடைய இருதயத்தில் என்னுடைய ஜனங்களை சுமக்கிறவனாய் நான் இருக்க வேண்டும்.
And if the people are getting too many, then I must pray, Lord, give me more shepherds so that somebody else can share this burden.
இப்பொழுது ஜனங்கள் அதிகமாய் பெருகிக் கொண்டிருந்த நான் ஆண்டவரை பார்த்து ஜெபிக்க வேண்டும், இவர்களுடைய பாரத்தை சுமக்கத்தக்கான மேய்ப்பர்கள் எனக்கு தாரும் என்று.
And if the work is God's work, God will definitely give shepherds according to the increase of the flock.
நாம் செய்கிற ஊழியம் தேவனுடைய ஊழியமாய் இருக்கும் என்றால் மந்தை பெருகிற பொழுது அவர்களுக்கு ஏற்ற ஊழியக்காரர்களை தேவன் கொடுப்பார்.
But we must carry them on our heart.
ஆனால் அந்த ஜனங்களுடைய நிலைமையை அவர்களை நாம் இருதயத்தில்
சுமக்கிறவர்களாய்
அவர்களுடைய நலமான நல்லவை அவர்கள் நல்லவை நல்ல நிலைமைக்கு வர வேண்டும் என்று உண்மையாய் நாம் எதிர்நோக்குகிறவர்களாய் இருக்க
வேண்டும். One example from my own ministry.
என்னுடைய ஊழியத்தில் இருக்கக்கூடிய ஒரு உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன்.
When I travel around the churches which God has raised up,
ஆண்டவர் உருவாக்கி கொடுத்த சபைகளை நான் சென்று பார்க்கிறது,
which I have a responsibility for,
அவர்களுக்கு என்று அதாவது நான் பொறுப்புடைய சில சபைகளுக்கு நான் செல்லும்.
One of the things I tell the local elders in every church I go to,
நான் போகிற ஒவ்வொரு சபையினுடைய மூப்பர்களிடத்தில் நான் சொல்லக்கூடிய ஒரு காரியம்,
I say, please make sure that nobody in this church is in debt.
அதாவது இந்த சபையில இருக்கக்கூடிய எந்த ஒரு மனுஷனும் கவனிப்பாரற்று அதாவது கடனில் இருக்கக்கூடாது என்று நான் சொல்லுவேன்.
You know the number of Christians who are in debt?
உங்களுக்கு தெரியுமா அநேக கிறிஸ்தவர்கள் கடனிலே இருக்கிறார்கள் என்று?
You don't know it because you don't find out.
ஏனென்றால் நமக்கு தெரியாது, நாம் அதை கண்டுபிடிக்க முடியாது. நாம் அவைகளை கண்டுபிடிக்க வேண்டும்.
It's not God's will that his children should be in debt.
தேவனுடைய பிள்ளைகள் கடனிலே இருக்க வேண்டும் என்கிறது தேவனுடைய சித்தம் அல்ல.
We have three brothers in our church who would have committed suicide because they were so much in debt.
தங்களுடைய வாழ்க்கையில் அதிக கடன் சுமை இருந்த நிமித்தமா எங்களுடைய சபையில மூன்று பேர் தற்கொலை பண்ணியிருப்பார்கள்.
But we met them in time and they didn't commit suicide.
சரியான நேரத்தில் அவர்களை சந்தித்தது நிமித்தமாக அவர்கள் தற்கொலை பண்ணிக்கொள்ளாமல் இருந்தது.
One brother told me,
ஒருவர் சொன்னார் என்னிடத்தில்,
Zach,
சகோதரர்,
I had decided to eat poison with my wife and children. And that day you came to my house.
என்னுடைய மனைவி, நான், என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் விஷம் கொடுத்து நாங்கள் தற்கொலை பண்ணிக்கொள்வதற்கு இருந்தோம், அந்த சரியான நேரத்தில் நீங்கள் வந்தீர்கள் என்று சொன்னார்.
Because we were so much in debt.
ஏனென்றால் நாங்கள் அவ்வளவு பயங்கரமான கடன் சுமையிலே இருந்தோம் என்று சொன்னார்.
And I invited them to our church.
நாங்கள் அவர்களை எங்களுடைய வீட்டுக்கு அழைத்தோம்.
And I did not help him with money from the church.
நான் அவர்களுக்கு உதவி செய்ய முடியாது, சபையிலிருந்து எந்த பணத்தையும் நான் கொடுக்கவில்லை.
Because if we start helping from the church, the whole of Bangalore will come to our door.
நாங்கள் ஜனங்களுக்கு சபையிலிருந்து உதவி செய்ய ஆரம்பிப்போம் என்றால் பெங்களூர் பட்டத்தில் இருக்கிற எல்லாரும் எங்களுடைய சபைக்கு வந்து விடுவார்கள்.
We will have great church growth, but not spiritual growth.
எங்களுடைய சபையில ஒரு பெரிய நம் எண்ணிக்கை வளர்ச்சி இருக்கும், ஆனால் ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லாமல்.
I can't give you money from the church because that will be a bad example.
நான் உங்களுக்கு சபையினுடைய பணத்திலிருந்து எடுத்து கொடுக்க முடியாது, அப்படி நான் செய்வேன் என்றால் நான் தவறான ஒரு உதாரணத்தை நான் முன்வைக்கிறேன்.
I won't even give you my money because that will be a bad example.
நான் என்னுடைய பணத்தை நான் உங்களுக்கு கொடுக்க முடியாது, அதுவும் தவறான ஒரு உதாரணம்.
I will do something better.
ஆனால் அதை காட்டிலும் நல்ல ஒரு காரியத்தை நான் செய்வேன்.
I will teach you to seek the kingdom of God first.
தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் தேடுவதற்கு முதலாவது நான் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன்.
God will solve your problem.
தேவன் உங்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைப்பார் என்று
சொன்னார். All those brothers, their problems are solved.
இன்றைக்கு அவர்கள் எல்லாருடைய பிரச்சனையும் தீர்ந்து விட்டது.
Yeah, God has done miracles.
Devan avargalude vaazhkaiyil arpadhathai seidhirukkar.
Sometimes they get some extra job unexpectedly.
Avargal edhirpaaraatha vidhamaga adhigamaana velai avargalukku kidaikkum.
We had a brother who came to our church. He was earning 600 rupees a month when he first came.
எங்களுடைய சபைக்கு ஒரு சவன் வந்த பொழுது தொடக்கத்தில் அவர் 600 ரூபாய்
சம்பளத்தில் இருந்தார். One small room with his two children.
ஒரு ரெண்டு பிள்ளைகளோடு கூட ஒரு சின்ன அறையிலே தான் அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார்.
So I said, okay, we'll teach you how to get out of debt.
நான் ஒரு இடத்துல சொன்னேன், இதை விட்டு எப்படி வெளியே வருவது என்பதை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன் என்று சொன்னேன்.
You're going to get a notebook.
நீங்கள் ஒரு நோட்புக்கை வாங்கிக்கொள்ளுங்க.
Write down all your income.
உங்களுடைய எல்லா இன்கமையும் அதில் எழுதுங்க.
What all you're spending on rice and meat and yeah, we can get rid of meat. We'll eat vegetables now for 1 month.
நீங்கள் வாங்குற அரிசி, காய்கறி, லாட்டால் கறி வாங்குறீர்கள், அதை ஒரு மாதிரி தள்ளி வைத்து விட்டு வெறும் காய்கறியாய் சாப்பிடுங்கள். அவர்களை எழுதுங்கள்.
We must not be in debt.
ஆனால் நாம் கடனிலே இருக்கக்கூடாது.
I asked another brother to supervise.